ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தங்களுடைய ஜும்பாவை தூக்கி காட்டி வயிற்றை காட்டி, நான் குத்தினதுக்கு பதிலாக என்ன குத்திரு நீ அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு பதிலா நான் குத்தினது போல நீ என்ன குத்திடு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, சரி சரி என்பதாக சொல்லி கீழே குனிஞ்சவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வயிற்றில முத்தமிட்டு அப்படியே அணைத்துக் கொண்டார். ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் சொல்றார், அந்த சவாதுகள் அவர் சொல்றார், யார சொல்லலாம், இப்ப என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். போருக்காக வேண்டி நாம் தயாராகிட்டு இருக்கிறோம். இது ஒரு சமயம் எனக்கு கடைசி நேரமா இருக்கும். இந்த போர்ல நாம் இறந்து விட்டால் எனக்கு இது கடைசி நேரம். இதுக்கு பின்னால் உங்களை சந்திக்க முடியாது. நான் அதனால என்னுடைய உடல் உங்களுடைய உடலோடு ஒட்டி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்காக வேண்டி நான் இப்படி செஞ்சேன் என்பதாக அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சிறப்பாக துஆ செய்தார்கள் அந்த இடத்துல. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்புகளை அணிவகுத்து நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு போர் பிரசங்கம் செய்தார்கள் அந்த இடத்துல. எப்படி நீங்கள் போர் செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதிரிகளிடத்திலே எப்படி போர் செய்ய வேண்டும் என்பது பற்றி உள்ள அவர்களுக்கு அந்த வீரத்தை தூண்டி விடுவதற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்து அந்த போரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான பிரசங்கம் செய்தார்கள். அதற்கு பிறகு போர் ஆரம்பமானது. இதுக்கிடையில அந்த எதிரிகளும் அதே மாதிரி தப்பு அணிவகுத்து அவங்க ஒரு பகுதியில் அந்த பக்கம் நிற்கிறாங்க, இவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்க. அந்த காலத்துடைய போர் முறை, போர் ஆரம்பமானவன எல்லாரும் ஆளுக்கால் வெட்டுறது அப்படிங்கறது இல்ல, எதிரிகளிலிருந்து ஒருவர் முன்னால வருவார். அந்த பக்கம் அந்த செப்பு நிக்கும், இந்த பக்கம் இந்த செப்பு நிக்கும், நடுவில் காலி இடம் இருக்கு, மைதானம் இருக்கும். அந்த மைதானத்தில் அங்கிருந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து தன்னுடைய வீர பராக்கிரமங்கள்லாம் சொல்லுவார். நான் அப்படிப்பட்ட ஆளு, இப்படிப்பட்ட ஆளு, என்ன எதிர்த்து எவன் போடுறது வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கிருந்து ஒரு ஆள் போவார். அவருடனே சண்டை போடுவார், வால் சண்டையோ அல்லது ஈட்டியோ எப்படியோ சண்டை போடுவார். இப்படித்தான் அது ஆரம்ப நிலை. எதிரிகளிலிருந்து அந்த நேரத்தில் சரி அணிவகுத்து நின்ற பின்னால அந்த அங்கிருந்து எதிரிகளிலிருந்து ஒருவர் வருகின்றார். ஆமிர் இப்னு ஹம்ரமி என்று அந்த மனிதன், என்னிடத்தில் யார் போரிட வருவது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ஜா என்று ஒரு மனிதர், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமையவர், அவர் அந்த போர்ல கலந்துகிட்டு இருக்கார். அவரை போக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் போனார், போரிட்டார். கடைசியில் அந்த எதிரி படையில் உள்ள அந்த மனிதன் இவரை வெட்டிவிட்டார். அவர் ஷஹீதாகிவிட்டார். இஸ்லாத்திற்காக வேண்டி முதன் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட மனிதர் அவர். அதுக்கு முதல்ல போர்ல ஷஹீதானவர் யாரும் கிடையாது. முதன் முதலாக ஒரு போரிலே, இஸ்லாத்தினுடைய போரிலே முதல் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட மனிதர் அந்த மிஹ்ஜா என்பவர். அவர் உமர் ரழியல்லாஹு அடிமை. சரி, அந்த போர் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆளு வெற்றி பெற்றார், அவன் போயிட்டான் சார். அடுத்து அந்த எதிரி படையிலிருந்து சில முக்கியமான மனிதர்கள் வெளியே வந்தார்கள். உத்பத்தி பின் ரபியா, உத்பா, ஷைபா, அந்த உத்பாவுடைய மகன் வலீத் என்பவன், இந்த மூணு பேரும் வந்தாங்க. இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களும் கூட. உத்பா ஷைபாங்க தலைவர்கள் உள்ளவங்க. அபு ஜஹில், உத்பா, உமையா, ஷைபா, அபு லஹப், அபு சுஃபியான், இவங்கெல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் அந்த கூட்டத்தில், அந்த குரைஷியர்களில். இப்ப இந்த மூணு பேர் வந்தாங்க, உத்பா, ஷைபா, உத்பாவுடைய மகன் வலீத் என்பவன். அவங்க பாட்டு பாடிக்கிட்டு தன்னுடைய வீர பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லிக்காட்டி, யார் எங்களுக்கு எதிராக வர்றது, எங்களிடத்தில் போரிடுவது அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களில் இருந்து ஒரு மூன்று நபர்களை, அந்த மூணு பேர்த்துக்கு எதிராக மூணு பேரை அனுப்பினாங்க. அவுஸ் என்று ஒருவர், முஆத் என்று ஒருவர், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று ஒருவர். இந்த மூணு பேர்த்தையும் அனுப்பினாங்க. இந்த மூணு பேரும் முக கவசம் அணிந்திருந்தார்கள், போர் கவசம் அணிந்திருந்தார்கள். அதனால முகம் சரியா தெரியல. போன உடனே அந்த உத்பா ஷைபா எல்லாம் கேட்டாங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அன்சாரிகள், மதீனாவை சேர்ந்தவர்கள், இன்ன பேர் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மூணு பேரும் உங்கள்ட்ட நாங்க சண்டை போட விரும்பல, நீங்கெல்லாம் எங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னாங்க. உங்க கூட சண்டை போடுறதுக்கு நாங்க தகுதி இல்லை, அதனால நீங்க போகலாம் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூணு பேரையும் திரும்பி வர சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, அந்த ஷைபா உத்பா உத்பா எல்லாம் சொன்னது எங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஆள் வரணும், உங்க கூட நாங்க சண்டை போடுறதுக்கு விரும்பல அப்படின்ட்டாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த முஸ்லிம் படையில இருந்த உபைதா இப்னு ஹாரிஸ் அவர்களையும் ஹம்சா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேர்த்தையும் அதே மாதிரி உபைதத்துல் ஹாரிஸ் என்பவர் இந்த மூணு பேரையும் நீங்க போங்க அப்படின்னாங்க. அவங்க போனாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷைபாவுடன் மோதினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வலீதுடன் மோதினார்கள். அவருடைய மகன் அந்த உத்பாவுடைய மகன் வலீதுடன் மோதினார். உபைதத் இப்னு ஹாரிஸ் என்பவர்கள் உத்பாவுடன் மோதினார். இந்த மூணு பேரை தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷைபா உடனே கொஞ்ச நேரத்திலே வெட்டி வீழ்த்திட்டார். அவன் செத்துட்டான் ஆளு காலி. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலீதை வெட்டி வீழ்த்தி விட்டார். வலீதும் செத்துட்டான். இப்ப உபைதா இப்னு ஹாரிஸ் என்பவர் உத்பாவுடன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த உத்பா கொஞ்சம் பெரிய வீரன். அதனால் இந்த உபைதாவை பல இடங்களில் வெட்டி தாக்கிக் கொண்டிருக்கின்றார். இப்ப உபைதாரிஸ் அவர்கள் தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உடல்ல பல இடங்களில் காயம் ஏற்பட்டு தளர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. உன்னை இந்த ரெண்டு பேரும் போய் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் போய் மூணு பேரும் சேர்ந்து அந்த மனிதனிடத்தில் சண்டையிடக் கூடாது. அது முறையல்ல. அதனால அந்த ஒத்துபாவை தடுத்து நிறுத்தி இந்த உபைதத்தின் ஹாரிஸ் அவரை வந்து தங்களுடைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. இவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு போச்சு. இனிமேல் சண்டை போட முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால அவரை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அவனை தள்ளி விட்டு போட்டு இவங்க வந்துட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இந்த உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலுக்கு அடியில் கீழே போட்டாங்க. அவர் குற்றுயிராக கிடக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் கூட அவர் அழுகிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் போர்க்களத்தில் போய் ஷஹீதாக முடியாத பாவியாக நான் திரும்பி வந்துட்டேன். ஷஹீதாக முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்துட்டேன். உண்மையிலேயே எங்களுடைய உயிர்கள் எல்லாம் உங்களுக்கு தான் அர்ப்பணமாக இந்த உலகத்தில் எங்களிலே ஒரு மனிதர் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என்பதாக சொல்லி மக்காவில் இருக்கும்பொழுது அபு தாலிப் சொன்னாரே, அந்த நேரத்தை நான் இப்பொழுது நினைந்து பார்க்கின்றேன். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது, நான் ஷஹீதாக முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் ஆகிவிட்டேனே என்பதாக சொல்லி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ரூஹு போயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ முஸ்லிம்களிலே இரண்டாவதாக இறந்தவர், முதல்ல மிஹிஜா என்பவர் இறந்துட்டார், இரண்டாவது இந்த உபைதா இப்னு ஹாரிஸ் என்பவர் இறந்தார். அதற்கு பிறகு இப்ப ஒருத்தர் ஒருத்தரா வந்து இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அதிகபட்சமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் எதிரிகளில் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து சண்டையிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தரா வருவாங்க, கடைசி என்ன எல்லாரும் சேர்ந்து சண்டையிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இது அந்த காலத்தினுடைய யுத்தத்தினுடைய முறை. கடைசியில் ரசூல் சஹாபாக்கள் அந்த எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் கடுமையான சண்டை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. சுபுஹுக்கு பின்னால் ஆரம்பித்தாங்க சண்டையை. கடுமையான சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் முன்னால் ஒரு வாசகம் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த நாளிலே அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையோடு இருந்து நன்மையை கருதி எதிரிகளிடத்திலே முன்னோக்கி சென்று பின்னோக்கி வந்து விடாமல் எவரொருவர் போர் புரிந்து இந்த போரிலே மடிந்து விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹால சொர்க்கத்தை தந்துடுவான் நிச்சயமாக என்பதால். இந்த வாசகத்தை கேட்ட உமைர் இப்னுல் ஹம்மாம் என்ற ஒரு மனிதர், ஒரு சஹாபி, தன்னுடைய கையிலே அந்த நேரத்தில் பசியின் காரணமாக சில பேரிச்சம்பளங்களை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த பேரிச்சம்பளங்களை தூக்கி எறிந்துவிட்டு என்ன அற்புதமான நிலை, சொர்க்கத்து செல்லுவதற்காக வேண்டி நேரம் வந்துவிட்ட இந்த நேரத்திலே நான் பேரிச்சம்பளம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேனே என்பதாக சொல்லி பேரிச்சம்பளத்தை தூச்சி எறிந்துவிட்டு அந்த போர்க்களத்திலே வாள் எடுத்துக்கொண்டு உள்ளே புறப்பட்டார். அவர் ஷஹீதாக்கப்படும் வரைக்கும் போர் செய்தார் என்பதாக ஒரு சஹாபியுடைய சம்பவம் குறிப்பிடப்படுகின்றது. இப்படியே அந்த போர் நடந்து கடைசியாக முஸ்லிம்களுடைய தாக்குதலுக்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை. அவர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகிவிட்டார்கள். பலர் முதலாவது முன்னதாகவே போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டார்கள். குப்பார்கள் போர் முடியும் வரைக்கும் கடைசி வரைக்கும் எந்த மனிதரும் நிலைத்து நிறுத்த முடியவில்லை. அந்த இடத்துல பல மனிதர்கள் ஓடிவிட்டார்கள். பிறகு கடைசியாக கிடைத்த சில மனிதர்களை கைது செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். காலையில் சுபுஹ் நேரத்தில் ஆரம்பமான அந்த போராகிறது லொஹருக்குள்ள முடிவடைந்திருச்சு. ஒரு பெரிய போர் சரித்திரத்தில் மிக முக்கியத்துவம் பெற்ற அந்த போராகிறது சுபுஹ் நேரத்தில் ஆரம்பித்தது, காலை நேரத்தில் அது லொஹருக்குள்ள அது முடிஞ்சிருச்சு. அந்த போரில் பல தலைவர்கள் எதிரிகளிலே கொல்லப்பட்டார்கள். அதுல இப்ப சொன்ன முதல்ல உத்பா, ஷைபா, வலீது ஆகியவரெல்லாம் அந்த போர்ல முதல்ல கொல்லப்பட்டாங்க ஆரம்ப கட்டத்திலேயே. அதற்கு அடுத்ததான் அபூஜஹல், அதாவது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அந்த போர்க்களத்தில் இருக்கின்றார்கள். அவங்க அறிவிக்கிறாங்க, பின்னால நான் பத்ர் போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பக்கத்தில் ரெண்டு சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் முஆத் இப்னு அம்ர் என்பவர், இன்னொருத்தர் முஅப்பித் இப்னு அஃப்ரா என்பவர், ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் எனக்கு பக்கத்தில் இந்த ரெண்டு சிறுவர்கள் நிக்கிறாங்களே, சிறுவர்கள்னா ஒரு 14-15 வயசு இருக்கலாம், அந்த மாதிரி சிறுவர்கள். கொஞ்சம் பெரிய ஆளா நின்றால் நமக்கு பக்கபலமா இருக்கும், யாராவது எதிரிகள் வந்து தாக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை தாக்கிறதுக்கு வசதியா இருக்குமே என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் என்னத்தில் கேட்டார், அபூஜஹல் என்பவர் யார் அப்படின்னு கேட்டார். அவங்க ரெண்டு பேருக்கு அபூஜஹல் யாருன்னே தெரியாது. ஆனா அவர்கள் ஊர்ல இருந்து மதீனாவிலிருந்து புறப்படக்கூடிய நேரத்திலேயே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது அபூஜஹல் கொலை செஞ்சிடணும் போர்க்களத்தில் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால அபூஜஹல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன். அந்த நேரத்தில் கேட்ட நேரத்திலேயே அபூஜஹல் தன்னுடைய குதிரையில அந்த போர்க்களத்தில் போயிட்டு இருந்தான். நான் அந்த பையன்கள்ட்ட சிறுவர்கள்ட்ட சொன்னா இந்த போராட இருந்தால் தான் அபூஜஹல் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுதான். தாமதம் உடனே ரெண்டு பேரும் வேகமா ஓடினாங்க. போய் ஒரு ஆள் என்ன பண்ணாரு, குதிரையோட காலை வெட்டினார். இந்த சிறுவர் ஒரு ஆள் குதிரை காலை வெட்டினார். முதல்ல குதிரை காலை வெட்டினோட குதிரை பொத்துன்னு கீழே விழுந்துச்சுல, கழுத்துல ஓகி ஒரு வெட்டு அபூஜஹல் வெட்டினார். இன்னொரு சிறுவர் வெட்டிட்டு ரெண்டு பேரும் ஓடிப்பிட்டாங்க. இந்த அபூஜஹலை வெட்டுவத அபூஜஹல் மகன் பார்த்துக்கிட்டு இருந்தார், எக்கிரிமா. அவர் பின்னால இஸ்லாத்துக்கு வந்துடுறார். எக்கிரிமா பார்த்துக்கிட்டு இருந்த உடனே தன்னுடைய தந்தையை இப்படி ஒரு சிறுவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுறாங்களே அப்படிங்கறதுல வேகமா வந்தார்ல. வந்த உடனே இந்த முஅத்தித் என்பவர் இருக்கா பாருங்க, அவருடைய கையை பார்த்து தோலை பார்த்து ஒரு வெட்டு வெட்டினான். அந்த எக்கிரிமா வெட்டினார். அவருடைய கை அப்படியே முழுசா அது வெட்டுப்பட்டு கடைசி ஒரு பகுதியில் தோலோடு அப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தோல் பகுதி மட்டும் ஒட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவர் அந்த கையோட வெட்டுப்பட்ட அந்த கையோட போர்க்களத்தில் போரிட்டுகிட்டு இருந்தார். அடுத்த கையில வாழை பிடிச்சிட்டு போரிட்டுகிட்டு இருக்கார் அந்த மாதுபித் இப்னு அஃப்ரா என்பவர். இப்ப இந்த வெட்டுப்பட்ட கைய தன்னுடைய தோலுக்கு பின்னால் புதுவுக்கு பின்னால் தூக்கி போட்டுக்கிட்டார். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு கை வெட்டுப்பட்டு வெட்டப்பட்ட கைய வந்து தோலுக்கு பின்னால் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுக்கிட்டு இன்னொரு கையில வாழை பிடிச்சி அவர் போரிடுறார் அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அவருடைய நிலை எப்படி இருக்கும், அவருடைய மனம் எப்படி இருக்கும், அவருடைய ஈமான் எப்படி இருக்கும். அந்த கையை பின்னால தூக்கி போட்டா திரும்ப முன்னால வந்து விழுந்துருது, ஒரு குடியும் போது ஆடும் போது ஓடும் போது. அதனால அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே கீழே குனிஞ்சாரு, அந்த தொங்கக்கூடிய கைய இன்னொரு ஒரு காலால வச்சு மிதிச்சு வேகமா இழுத்தாரு. அந்த கையை தனியா வந்து அதை தூக்கி போட்டு போட்டு ஒரு கையால போரிட்டுகிட்டே இருந்தார். இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு சிறுவர்கள் சேர்ந்து அபூஜஹல வெட்டினாங்க. ஆனா வெட்டனா கழுத்துல வெட்டுப்பட்டுச்சே தவிர அவன் சாகல. கடைசியாக போர் ஓரளவுக்கு லொஹருடைய நேரத்தில் முடிவடைந்தது. முடிவடைந்த உடனே அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, போர்லாம் முடிவு ஆளை காணாம அபூஜஹல் அப்படின்னு கேட்கிறாங்க. அபூஜஹல் குற்றுயிரும் குலையுயிருமாக அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறான். பார்த்தாங்க, பார்த்த உடனே சரி நல்ல தருணம். ஏன்னு கேட்டா போர்ல வந்து யாரை யார் எதிரிகளிலே யாரை யார் கொள்ளுகின்றாரோ கொள்ளுகின்றார்களோ, அதாவது முஸ்லீம்களிலே யார் எதிரியை கொள்ளுகின்றாரோ அவருடைய உடைமை இவருக்கு கொடுக்கப்படும். கனிமத்துடைய பொருள் இருந்து அந்த பொருள் இவருக்கு கிடைக்கும். அபூஜஹல் ஒரு அற்புதமான வாள் வச்சிருப்பான், சிறந்த வாள். அதனுடைய குடியெல்லாம் வந்து இந்த தள்ளுகள் எல்லாம் பதிக்கப்பட்டு வெள்ளி புடி போடப்பட்டு ரொம்ப சிறந்த வாள். இப்ப அபூஜஹலை ஹஜ்ரத் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் போய் அவன் கழுத்தை அறுக்கிற காரணி தன்னுடைய வாளை எடுத்து அறுக்க போறாங்க.
அறுக்க போகக்கூடிய நேரத்திலும் கூட அடே எடையினுடைய எடைச்சியுடைய மகனே நீயா என் மேல ஏறி உட்கார்ந்து அறுக்க போற, என்ன அறுக்கிறது வேற யாராவது இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா இப்னு மசூத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவர்கள், ரொம்ப குள்ளமா இருப்பாங்க, ஆளு ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. அபூ ஜஹல் கவலை என்னன்னு கேட்டா, கடைசி நேரத்தில் என் தலையை அறுக்கிறது கொஞ்சம் நல்ல வசதி உள்ள ஆளா இருக்கக்கூடாது, இந்த ஆளு போய் அறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலை. அதனால எடைச்சியுடைய மகனே நீயா அறுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு, அல்லாஹுடைய எதிரியே என்னுடைய கையால் நீ அறுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலாவுடைய விதி என்பதாக சொல்லி இப்னு மசூத் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் அவனுடைய தலையை வெட்டினாங்க. வெட்டி கொண்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போடணும். தலையை தூக்கி பாக்குறாங்க, தூக்க முடியல அவனால, அவ்வளவு வெயிட், பெரிய ஆள் அவன், அபூ ஜஹல் பெரிய ஆள், பெரிய தாடி வச்சிருப்பான், அவனும் தாடி தான் வச்சிருந்தான், தலப்பாலம் கட்டியிருந்தான், பெரிய தாடி வச்சிருந்தான், தலப்பா கட்டியிருந்தான், ஆள் ரொம்ப பராக்கிரமான ஆள், ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அதனால இவங்க குள்ளமா ஆள் சின்னதா இருந்ததுனால அந்த தலையை தூக்க முடியல. சொல்லப்பட்டு இருக்கின்ற வரலாற்றில் ஒரு சொல், அதாவது ஒரு சரித்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, தலையை தூக்க முடியாததுனால ஒரு பெரிய கம்பியோ அல்லது குச்சியோ எடுத்து அந்த தலையில ஒரு ஓட்டை போட்டு அந்த குச்சியை அதுல மாட்டி அந்த குச்சியில ஒரு கயிற்றை கட்டி பிடிச்சி வச்சுட்டு வந்தாங்க என்கிறார். அந்த தலையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிராவன் உண்டு. அந்த நேரத்தில் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிராவன் உண்டு, ஆனால் எனக்கு உள்ள பிராவன் எல்லா பிராவன்களை விட ரொம்ப கொடியவன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அபூ ஜஹல். மூசா அலைஹி ஸலாத்துக்கு ஒரு பிராவன் இருந்தான், அதே மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு எதிரி இருந்தான், அந்த எதிரி பிராவன் பேர் சொல்றது, அதாவது கொடியவன் அப்படிங்கறதுக்காக பிராவன் சொல்றது. அந்த பொதுவாகவே பிராவன் இயத் அப்படின்னு சொன்னாலும் கொடுமையான தன்மை, கடுமையான தன்மை உடையவன் அப்படிங்கிறார். அபூ ஜஹல் அபூஜஹலை பாத்திர சுல்லா சொல்லாசன் சொன்னாங்க, என்னுடைய பிராவன், எனக்கு வாய்த்த பிராவன் இருக்காங்க, அவன் ரொம்ப கொடியவன் என்பதாக சொன்னான். இப்ப அப்படி அபூஜஹல் கொல்லப்பட்டான். அதே போன்று பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இதுல, அந்த போரில் மீதி 70 பேரை கைதாக பிடித்துக் கொண்டார்கள், மீதி எல்லாம் போயிட்டாங்க. அங்க ஏராளமான அவர்களுடைய பொருள்கள், கனிமத்துடைய அந்த பொருள்கள், அவங்க கொண்டு வந்த பொருள்கள், ஏராளமான பொருள்கள் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். பிறகு அல்லாஹத்தாலா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தான். அந்த போரில் சிறப்பாக அல்லாஹத்தாலா மலக்குகளை கொண்டு உதவி செய்ததாக அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான். மலக்குகளை கொண்டு உதவி செய்தார், அதாவது முதலாவதாக அல்லாஹத்தாலா ஒரு 1000 மலக்குகளை அனுப்பி வைத்தான். பிறகும் சஹாபாக்கள் கவலையோடு போரிட்டுக் கொண்டிருந்தனால அடுத்து 2000 மலக்குகள், அடுத்தது 3000 மலக்குகள், அடுத்தது 5000 மலக்குகள், 5000 மலக்குகள் அந்த போர்க்களத்திலே வந்திருந்தார்கள் என்பதாக சரித்து அல்லாஹால குரானிலே சொல்லி காட்டுகின்றான். மலக்குகளில் 3000 மலக்குகளை இறக்கி வைத்து அல்லாஹத்தாலா உங்களுக்கு உதவி செய்தது போதவில்லையா? அடுத்த அல்லாஹால அந்த அடுத்த ஆயத்தில் சொல்லுகின்றான், அடையாளமிட்டிருக்கக்கூடிய 5000 மலக்குகளை அல்லாஹத்தாலா இறக்கி வைத்தான். அடுத்ததாக அடையாளமிட்டிருக்கக்கூடிய என்று சொன்னால் அந்த மலக்குகள் எல்லாம் தலப்பாக கட்டியிருந்தார்கள், மலக்குகள் எல்லாம் தலப்பாக கட்டியிருந்தார்கள், அதான் அடையாளமிடப்பட்ட மலக்குகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹதீஸில் வருகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஞ்சள் நிற தலப்பாக கட்டியிருந்தார்கள், மற்ற மலக்குகள் எல்லாம் வெள்ளை நிற தலப்பாக கட்டியிருந்தார்கள் என்பதாக, எல்லாரும் தலப்பாக கட்டியிருந்தாங்க. ஏன்னா சஹாபாக்கள் எல்லாம் தலப்பாக கட்டியிருந்த காரணத்தால் அந்த மலக்குகளும் தலப்பாகையோடு அந்த போர்க்களத்தில் ஆஜரானார்கள். ஆனா மலக்குகள் எல்லாம் யாருக்கும் கண்களுக்கு தெரியவில்லை. சில சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனிடத்தில் நான் சண்டை செய்வதற்காக வேண்டி, அவனை வெட்டுவதற்காக என்னுடைய வாளை நான் நீட்டினேன், ஆனால் என்னுடைய வாள் அவனுடைய கழுத்திலே போய் தாக்குவதற்கு முன்னாக அவனுடைய கழுத்து கீழே விழுந்து விட்டது, தலை கீழே விழுந்து விட்டது. இது மலக்குகள் மூலமாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது என்பதை நான் நம்புகின்றேன் அப்படிங்கறத சொல்றார்.
இப்போ அபூ ஜஹலும் அங்கே மாண்டான். உத்பா, உமையா, உமையத்து இப்னு கலப் அப்படிங்கிறவன், பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எஜமானாக இருந்தவன், பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை கைகளையும் கால்களையும் கட்டி சுடு மணலிலே அப்படி தூக்கி போடுவான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டும். அவங்களுடைய உடல் பூரா ரணமாகி ரத்தமாக ஓடும். அப்போ வந்து அல்லாஹ் அல்லாஹ் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கொதிக்கக்கூடிய மணலில் அவங்கள மல்லாக்க படுக்க வச்சு மேல பாறையை தூக்கி வச்சிருவான், நகர முடியாத மாதிரி. அவ்வளவு சித்திரவதை செய்தவன், உமையத் இப்னு ஸலப். அதே போல மாட்டு தோலை அல்லது ஆட்டு தோலை பச்சை தோலை உரித்து அதை வச்சு அவனை அது பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பச்சை தோலால வச்சு கட்டி வெயில தூக்கி போடுறான். தோல் காஞ்சா என்ன ஆகும்? அப்படியே பிடிச்சி இருக்குமா இல்லையா? எலும்பெல்லாம் உடையிற மாதிரி இருக்கும். அப்பொழுதும் அவர்கள் அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் ஒருவன் என்றுதான் சொல்லுவாங்களே தவிர தங்களுடைய ஈமான விடல். அவ்வளவு கொடுமைகள் செய்தவன் உமையத் இப்னு ஹலப். அந்த உமையத் இப்னு ஹலப்பும் அந்த இடத்துல அந்த போர்ல மாண்டான். ஆக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அபு லஹப் தலைவனா இருக்கான், ஆனா அவன் வரல போருக்கு. அதான் முதல்ல சொன்ன 4000 திருகங்கள் கூலி பேசி ஆத் பின் ஹிஷாம் என்ற ஒரு வேறொரு மனிதனை தனக்கு பகரமாக அனுப்பி வச்சிருந்தான். ஆனா இடையில அவனுடைய சரித்திரத்தை சொல்லிக்க வேணும். பத்ரு போர் முடிஞ்சு திரும்ப மக்காவுக்கு அந்த குறைசியர்கள் எல்லாம் போன பிறகு அந்த நேரத்தில் ஆரம்பத்திலேயே அவனுக்கு கடுமையான ஒரு நோய் ஏற்பட்டிருந்துச்சு. அதாவது வைசூரி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய அம்மா மாதிரி வர்றது, பெரிய அம்மா மாதிரி. அந்த மாதிரி வைசூரி நோய் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. அவனுடைய உடல் எல்லாம் கொப்பளங்கள், பெரிய பெரிய கொப்பளங்கள் ஏற்பட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான். பத்ரு போர் முடிஞ்சு அந்த குறைசியர்கள் எல்லாம் மக்காவுக்கு திரும்பி வந்த நேரத்தில் 7வது நாள் அவன் இறந்தான். அபு லஹப் இறந்தான். இறந்த உடனே அவன் அடக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, யாரும் பக்கத்தில் போக மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அந்த அரபு நாட்டில் தொத்து நோயை பற்றி ரொம்ப பயப்படுவாங்க. அதனால தொத்து நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை தொட்டா ஒட்டிக்க ஒடிச்சுட்டு அவன் பக்கத்திலே யாரும் போகல. 3 நாளும் அப்படி போட்டதுனால அழுகி போச்சு அந்த இது. உடனே சில ஆளுகளை வச்சு அப்படி இழுத்து கொண்டு போய் தூரத்தில் ஊருக்கு வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டாங்க. அதை அடக்கம் கூடதுக்கு பக்கத்தில் போகல. யாரும் குழியை பறித்து அடக்கணும், குழி தோண்டி அடக்கம் கூட இல்லை. ஒரே நாற்றம் அடித்து போச்சு அந்த பாடி, அவனுடைய ஜனாசா. அதனால என்ன பண்ணாங்க, தூரத்தில் இருந்த மண் கட்டிகளை கொண்டு இங்கிருந்து எரியுது. அவ்வளவு தூரத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப தூரத்தில் இருந்த மண்ணை தூக்கி தூக்கி எரியுது. பல பேர், பல நூற்றுக்கணக்கான பேர் மண்ணை தூக்கி தூக்கி எரிஞ்சு அவனுடைய ஜனாசாவை அப்படி மூடினாங்க. அந்த அளவுக்கு இழிவாக்கப்பட்டு அவன் இறந்தான் அபு லஹப். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் கடுமையான தொந்தரவு கொடுத்தவன். போன வருஷம் அந்த சம்பவம் சொல்லப்பட்டது அபு லஹப். அவனை குறித்து அல்லாஹால தம்பத் யதா அபி லஹப், அபு லஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமடைவதாக என்ற அந்த சூறாவையை இறக்கி வைத்தான் அல்லாஹால. அவனுடைய மனைவியும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் தொந்தரவுகளை கொடுத்தான். உம்ராது ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவியும் அந்த விறகு சுமை இருக்கின்றது அதனுடைய கயிறு அவளுடைய கழுத்திலே இருக்கப்பட்டு செத்து விடுவாள் அப்படின்னு அல்லாஹால அவளுடைய கழுத்திலே கயிறு இருக்கின்றது என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றான். விறகு கொண்டு வர நேரத்தில் அந்த விறகு கட்டியிருக்கா பாருங்க, ஒரு கயிறு கட்டியிருக்க, விறகு கட்டியிருப்பாங்க, அந்த கயிறு அவது கழுத்தில் மாட்டி இப்படின்னா பாருங்க, சமக்கீழ ஒழிச்சு அவர் செத்து போயிட்டான். கழுத்தில் சுரு போடுது. உம்மு ஜமீல் என்ற அந்த பெண் அபூ ஜஹல் அப்படி செத்தான் கடைசியில். ஆக குறைசியருக்குடைய தலைவர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. அபு சுஃபியான் மட்டும் தப்பிக்கிட்டார். அபு சுஃபியானும் தலைவர் தான். அது தப்பிக்க வச்சதே அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய குதிரத். ஏன்னு கேட்டா அபு சுஃபியானுடைய ஒரு மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள். உம்மு ஹபீபா. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முதல் கணவரை இழந்து விட்டார் அப்படிங்கிற காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை திருமணம் செய்து தங்களுடைய புனிதமான மனைவியர்கள் ஒருவராக ஆக்கிக் கொண்டார்கள். இப்ப அபு சுஃபியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனாராக, அதனால அல்லாஹால காப்பாற்றிட்டான். கடைசியில் என்னாச்சு கேட்டா, ஃபத்ஹ மக்கா, மக்காவுடைய வெற்றி நேரத்தில் ஹிஜ்ரி 8வது வருஷத்தில் அபு சுஃபியான் இஸ்லாமாயிட்டார், முஸ்லீம் ஆயிட்டார். இப்ப நம்ம அபு சுஃபியானுடைய பேரை கேட்ட அபு சுஃபியான் சஹாபாக்களிலே ஒருவர். அபு சுஃபியான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லணும். ஆரம்பத்தில் எதிரி படையில இருந்தா, உஹது போர்ல இருந்தா, அதுக்கு பின்னால படை நடத்தி சென்றார். முஸ்லிம்களை இஸ்லாத்தை அழிப்பதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் பின்னால் அல்லாஹாலா இஸ்லாம் ஆகக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தந்துவிட்டார். இப்போ குறைசியர்களிலே ஏராளமான முக்கியமான தலைவர்கள் அதையும் இழந்துட்டாங்க. மொத்தம் 70 பேர் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், வெட்டுப்பட்டார்கள் அந்த போரில். 70 நபர்களை சிறைபிடித்தார்கள் எதிரிகளிலே. 70 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், 70 நபர்களை சிறைபிடித்துக் கொண்டார்கள். முஸ்லிம்களிலே 14 பேர் இறந்தாங்க. முஸ்லிம்களில் இறந்தவர்கள் மொத்தம் 14 பேர் இறந்தாங்க. 14 பேர்ல மக்காவாசியாகிய முஹாஜிரீன்கள் 6 பேர், மதீனாவாசிகளாகிய அன்சாரிகள் எட்டு பேர், அன்சாரிகள் எட்டு, முஹாஜிர்கள் ஆறு, பதினாலு பேர் தான் முஸ்லீம்கள் மௌத்து. இறந்து விட்ட முஸ்லீம்களே இப்போ போர்க்களத்திலே கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. முஸ்லீம்களை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் புனிதமானவர்கள் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவருடைய மரியாதையை கவனித்து, வேற சொல்லக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, மரியாதையை கவனித்து அவர்கள் சொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லாம அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஷஹீத் என்பது ஒரு பெரு உயர்ந்த பதவி. அது யார் போர்க்களத்திலே எதிரிகளிடத்திலே தாக்கப்பட்டு இறந்து விடுகின்றாரோ அந்த ஷஹீத் என்பவருக்கு பலவிதமான பதவிகள் இருக்கின்றன. நாளைக்கு அந்த பதவி கொஞ்சம் சொல்லுவோம். சுஹதாக்கள் ஷஹீதுகள் என்பவர்களுக்கு அல்லாஹத்தாலா எப்படிப்பட்ட உயர்தரமான பதவிகளை தருகிறோம் அப்படிங்கிறது நிறைய ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நாளைக்கு சொல்லுவார். இப்போ அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றது ஒரு ஒழுக்க முறை. அது கொல்லப்பட்டார்கள் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. ஆனா எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் சொன்னால் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டார்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஷஹீதுடைய இது கிடையாது. அவங்களுக்கு பாருங்க, ஒரு முஸ்லீம் ஒரு காபிர் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இஸ்லாத்திற்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி சண்டை போடுறாங்க. இந்த முஸ்லீம் வெட்டுப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஷஹீதாகிட்ட சொர்க்கம் போயிடுவார். காபிர் வெட்டுப்பட்டு விட்டால் நேரம் நரகத்துக்கு போயிடுவான். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. முஸ்லீம் வெட்டுப்பட்டு இறந்துட்டா சொர்க்கம் போயிடுவார், காபிர் இறந்தா நரகத்துக்கு போயிடுவார். இது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன் ஈமான் இல்ல, ஈமானுக்கு எதிராக போர் தொடுத்தார் அந்த என்ற காரணத்தால். சரி, ரெண்டு பேர்ல இவர் வெற்றி பெற்றார், முஸ்லீம்கள் முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அவரை கொண்டு விட்டு இவர் வெற்றி பெற்றார்னு வச்சுங்க, அப்போ இவர் சொர்க்கம் போயிடுவார். இவர் இறந்துட்டாலும் சொர்க்கம், இவர் உயிரோடு திரும்பி வந்தாலும் சொர்க்கம். ஏன்னா போரிலே கலந்து கொண்டார், அந்த போரிலே மிகப்பெரிய பதவியை பெற்றுவிட்டார். அதனால அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கு பிறகு குற்றங்கள் செய்யாமல் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்து மரணமாகிவிட்டால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயமாக உண்டு. இது அல்லாஹால தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். இப்படி அந்த எதிரிப்படைகளில மக்கா காபிர்கள் குப்பார் குறைசியர்களில் 70 நபர்கள் கொல்லப்பட்டு 70 நபர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களிலே 14 நபர்கள் மட்டும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கொல்லப்பட்ட அந்த 70 பேரையும் பதில ஒரு பாழடைந்த ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்க. ரசூலுல்லாஹி அந்த பாடியெல்லாம் தூக்கி போட்டாங்க. இந்த 70 பேர் கைது செய்யப்பட்டவர்கள் இருக்காங்களே, அவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செஞ்சாங்க. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள்லாம் ஒருத்தர் ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லா என்ன இருந்தாலும் இவங்க உங்க கவுமுகள், உங்க கூட்டத்தார்கள், உங்க சொந்தக்காரவங்க எல்லாரும். ஏன்னா அதுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையும் கூட இருக்கிறார், எதிரில தான் இருந்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னாலதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உங்க பெரிய தந்தை இருக்கிறாரு, மற்றவங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபிப்பிராயம் கேட்கும்போது ஒரு ஆளை கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் ஆளை காலி பண்ணிடணும். ஏன்னு கேட்டா இந்த ஆளுங்க போனாங்கன்னா திரும்ப இதே மாதிரி தான் விஷமத்தனம் செய்வாங்க, அதனால ஒரு ஆளை கூட விடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில ஃபிதியா, அதாவது நஷ்ட ஈடு வாங்கி கொண்டு விட்டுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. நஷ்ட ஈடு வாங்கி யார் யாருக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நஷ்ட ஈட்டை கொடுத்துட்டு நீங்க போயிடலாம் சொன்னாங்க. எல்லாரும் போயிட்டாங்க நஷ்ட ஈட்டை கொடுத்து. கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க பொருளை கொடுத்து நஷ்ட ஈடு கொடுத்து அவங்களை விடுதலை. இன்னும் சில பேர் ஆறவே காசு கொடுக்க முடியாதவங்க இருந்தாங்க. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள்ல பலர் எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க, இந்த நஷ்ட ஈடு கொடுக்க முடியாதவர்கள் நீங்க என்ன செய்யணும், எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்க, அதனால ஒரு ஆளு 10 பேருக்கு படிக்க எழுத படிக்க கற்றுக் கொடுத்து நீங்க விடுதலையாயிரும் அப்படின்னாங்க. ஒரு ஆளு 10 பேருக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்துடணும். அது எவ்வளவு நாளானாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை, இன்னைக்கே சொல்லி கொடுத்தாலும் சரி, அல்ல 10 நாளானாலும் சரி, ஒரு மாசம் ஆனாலும் சரி, சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்த பின்னால் நீங்க போயிடலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி 10 நபர்களை பிடிச்சி வச்சு பல சகாபாக்களுக்கு 10 நபர்கள் 100 பேருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு ஆள் 10 பேருக்கு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியுடைய சிறப்பை இங்கு விளக்குகின்றார்கள். அறிவொளி இயக்கம் சொல்லி போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவொளி இயக்கத்தை அந்த போர்க்களத்திலே எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு நுணுக்கமாக அறிவொளி இயக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப அறிவொளி இயக்கம் போட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அரி ஒளியா இல்லாம எல்லாமே இருண்டா இருட்டா கிடக்குது. பாக்குற நிறைய செய்யறாங்க, ஆனா எல்லாத்திலயுமே ஊழல். ஒளி அப்படின்னு சொல்லி போட்டு அதுல வேற இருட்டு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செலவும் இல்லாம அங்க வந்து அந்த கைதிகளிடத்துல சொல்லி அந்த கல்வியை அப்படி மேம்படுத்தினார்கள் என்பதாக வரலாற்றில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சஹாபாக்கள் மதீனாவுக்கு போனாங்க, வரவேற்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நீண்ட நிகழ்ச்சி அது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூணு நாள் கழித்த பின்னால மதீனாவுக்கு போயிட்டாங்க. மூணு நாள் கழிந்த பின்னால் சில சஹாபாக்களோடு இந்த பத்ருக்கு வர்றாங்க. பத்ருல வந்து அந்த எதிரிகள் போடப்பட்ட 70 பேர் சடலங்கள் போடப்பட்ட அந்த இடம் இருக்குது, அந்த கலீபு பத்ர், கலீப பத்ர் என்பதாக சொல்லும் பத்ருடைய அந்த பாழடைந்த கிணறு, அதை எட்டி பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அதாவது கலீபுடையவர்களே, இந்த கிணறு உடையவர்களே, கிணற்றிலே போடப்பட்டவர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? அதாவது இப்படி சொன்னாங்க, யா அஹல கலீ, யா அஹலல் கலீப், இந்த பாழடைந்த கிணறு வாசிகளை கிணற்றுடையவர்களே, பீச அஷீரத்துன் நபி குன்தும், நீங்கள் நபிக்கு நெருக்கமானவர்களே மிக கெட்டவர்களாக இருந்தீர்கள். நபிக்கு நெருக்கமான உறவினர்கள் தான் அவங்கெல்லாம், நீங்க ரொம்ப கெட்டவர்களா இருந்தீங்க. ஹல் வஜத்தும் மா வாதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை நிச்சயமாக உறுதியாக நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். கணத்தை எட்டி பார்த்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி வஜத்து மா வாதனி ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு எனக்கு எதை வாக்களித்தானோ அதை நிச்சயமாக நான் பெற்றுக் கொண்டேன், எனக்கு வாக்களித்தது வெற்றி, அது எனக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கு வாக்களித்ததை, அதாவது நபியுடைய சொல்லை கேட்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அழிவு வரும் என்று சொன்னானே அல்லாஹ் தஆலா, அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா அப்படின்னு கேட்கும் சலவாசன் கேட்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே ஹஜரத் உமர் ரலி அல்லாஹ் தஆலா பக்கத்தில் நின்று இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, கைபத்த கல்லம் அஜிஸ்தாதன் லார் வாஹா, யார சூழல்ல சடலத்தில் சடலங்களிடத்தில் போய் எப்படி பேசுறீங்க, அதுக்கு ரூஹே இல்லையே, சடலங்களிடத்தில் அது போட்டு மூணு நாள் நாளாக போச்சு, உள்ள போய் அழுகி போயிருக்கும், அது அந்த சடலங்களிடத்தில் நீங்க எப்படி பேசுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்தும் பியாஸ்மா லிமா அகூல் மின்ஹும், நான் பேசுவதை நான் சொல்லுவதை அவர்களை விட நீங்கள் நன்றாக கேட்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் நீங்க கேட்கறத விட அவங்க ரொம்ப அதிகமாக கேட்கிறாங்க. நான் சொல்றது வலாக்கின்னும் லா யஸ்தத்தியூன அன் யுஜீபூனி, எனினும் அவர்கள் எனக்கு ஜவாபு சொல்வதற்கு முடியாது. அவ்வளவு நீங்க கேட்டா ஜவாபு சொல்லுவீங்க, அவங்க கேட்கறாங்க ஜவாபு, நான் சொல்றத அவங்க கேட்கறாங்க ஜவாபு சொல்ல முடியாது, ஏன்னா ரூஹு இல்ல, இல்ல வெறும் சடலம் இருக்குது, கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது என்று சொல்லாய் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப இந்த இடத்துல அந்த எதிரிகளுடைய பரிதாப தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாததின் காரணமாக, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேட்காததன் காரணமாக, அல்லாஹ் ரசூலுக்கு எதிரியாக அவர்கள் இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு ஒரு கடுமையான நிலை இந்த உலகத்திலே ஏற்பட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுவதோடு இங்கே ஒரு கருத்தையும் விளக்குகின்றார்கள். அதாவது இறந்து விட்டவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அப்படி கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நான் விளக்கம் சொல்லியிருக்கேன், தஃப்ஸீர்ல சொல்லியிருக்கேன் நிறைய. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லுகின்றார், அதாவது இறந்து விட்டவர்களுக்கு நபியே உம்மால் அவர்களுக்கு கேட்க வைக்க முடியாது, நீங்க சொல்றத அவர்களுக்கு கேட்க வைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடையாது, எனக்கு உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லுகின்றார். மூன்று இடங்களில் அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை குர்ஆனில் உபயோகப்படுத்துகின்றார், சொல்லி காட்டுகின்றார். அதாவது கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நபியை நீர் கேட்க வைக்க முடியாது என்ற வாசகம் மூன்று இடங்களில் வருகின்றது. அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் அங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுவது என்னன்னு சொன்னால், நபியே நீங்க கேட்க வைக்க முடியாது, நீங்க ஏதாவது சொன்னால் அதை நான் கேட்க வைக்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுவது நான் கேட்க வைக்க முடியும், நீங்களாக உங்களுடைய ஆற்றலை கொண்டு, உங்களுடைய சக்தியை கொண்டு, அல்லது உங்களுடைய வேறு ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு, காரியத்தை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு கேட்க வைக்க முடியாது, நான் தான் கேட்க வைக்க முடியும். இறந்து விட்டவர்கள் கேட்கின்றார்கள் என்பதற்கு அந்த ஆயத்துகள் ஆதாரம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே ஆயத்தை எடுத்துக்கிட்டு இறந்தவர்கள் கேட்க முடியாதுன்னு சொல்றவங்களும் உண்டு, இறந்தவர்கள் கேட்க முடியாது, இறந்து விட்டவர்கள் இறந்து விட்டவர்கள் தான், அவங்களுக்கு காதுகள்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு அந்த ஆயத்திலிருந்து விளக்கம் கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்ய முடியாதே தவிர, அதாவது மனிதர்களால் அதனை செய்ய முடியாது, அல்லாஹ் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கு அறிவிக்கின்றார். அத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலீபா பத்ர், பத்ருடைய இந்த பாய்கணத்தில் போடப்பட்டவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு அவங்க சொல்லும் போது கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பிரத்யேக தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பேசினாங்க, அந்த இடத்துல அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த சட்டம், அந்த சட்டத்தை வேறொரு கபருக்கு வேறொரு இறந்து விட்ட மனிதருக்கு பொருத்தி பார்க்க முடியாது, வேறொரு மனிதருக்கு அந்த சட்டம் கிடையாது என்பதாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா சுன்னத்துடைய கொள்கை படிக்கு இறந்து விட்ட அந்த சடலங்கள் கேட்கின்றன. அதற்கு இன்னொரு தெளிவான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க கபருக்கு போனா சலாம் சொல்லுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எந்த கபருக்கு போனாலும் சரி, முதல்ல என்ன சொல்லணும், சலாம் சொல்லணும். கபர்ல இருக்கிற கேட்க மாட்டார் அப்படின்னு சொன்னா சலாம் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினின், கபிரஸ்தானுக்கு போனா மூமின்களுடைய வீட்டுடையவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. யஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ்தாரா உங்களுக்கும் எங்களுக்கும் மன்னிப்பானாக. அன்தும் சலஃபும் வநஹ்னு பில்அஸர், நீங்கள் முன்னால் போய்விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லிக்கணும். இன்னா இன்ஷா அல்லாஹுக்கும் லாஹிபோன், நிச்சயமாக நாங்களும் அல்லாஹ் நாரினால் உங்களுக்கு பின்னாலே வந்து சேர, உங்களை வந்து சேரக்கூடியவர்கள் தான் என்பதாகவும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு போனால் அங்க நுழையக்கூடிய அங்கே செல்லக்கூடிய ஒழுக்க முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். சலாம் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு. அப்ப சலாம் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு நேரம் சலாம் சொல்லணும், இன்னொருத்தருக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவருக்கு மட்டும் சலாம் சொல்லணும், இந்த கபருக்கு சலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பாகுபாடுலாம் கிடையாது. தனி கபரா இருந்தாலும் சரி, பல பேர் அடக்கப்பட்ட கபிரஸ்தானா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த இடத்துல கபிரஸ்தான் இருந்தாலும் சரி, போகக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லிட்டு போகணும். அப்ப கேட்கறாங்க அப்படிங்கறத அர்த்தம், கேட்கறாங்க சலாம் சொல்றது அப்படின்னு பதில் சொல்றாங்கன்னு அர்த்தம். சலாம் இருக்காண்டி சும்மா சலாம் சொல்றது மட்டும் வேடிக்கையா? சலாம் சொன்னா அவர் பதிலும் சொன்னமா இல்லையா? கட்டாயமாக உலகத்துணை நடைமுறையில சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிபு, அதோட மேம்பட்டது. சலாம் சொல்றது சுன்னத்து தான், சுன்னத்தை விட உயர்ந்த அந்தஸ்து உள்ளது பதில் சொல்வது வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லுவது. அப்ப நம்ம இறந்து விட்ட கபர்ல இருக்கவங்களுக்கு சலாம் சொல்லும் போது அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் தான், பதில் சொல்லாம அவங்களை இருப்பது கிடையாது. அது பலவிதமான கருத்து, எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் சலாம் சொல்லும் போது அவருடைய உடலில் அல்லாஹால ரூஹை செலுத்துகின்றான், அந்த ரூஹு அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றது என்பதாக. அல்லது ஆலமுல் அருவாஹ் என்ற இடத்திலே அந்த ரூஹுகள் நடமாடிக்கொண்டிருக்கின்றன, இந்த சலாம் அங்கே சொல்லப்படுகின்றது, எத்தி வைக்கப்படுகின்றது, அதற்கு பதில் கிடைக்கின்றது, பதில் சொல்லப்படுகின்றது அப்படிங்கிற விளக்கம். இப்படிதான் பலவிதமா. ஆக இறந்துவிட்டவர்கள் கேட்கின்றார்கள், சலாம் சொல்லுவதற்கு பதிலும் சொல்லுகின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த வாசகத்தின் மூலமாக, இது ஒரு சிறந்த ஆதாரமாக அந்த கருத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இந்த வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் வாசிகளுக்கு சொன்னது, அந்த எதிரிகளுக்கு சொன்ன அந்த வாசகம். அதே போல இறந்து விட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு ஹதியா, ஒரு யாசின் ஓதி, குரான ஓதி, ஈசால் சவாப், அந்த நன்மையை சேர்த்து வைத்தால் அதுவும் சேரும். அது சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. அதாவது யாசின் ஓதுறோம், குரான் ஓதுறோம், அதே ஈசால் சவாப் அடுத்தவருக்கு அந்த நன்மையை சேர்த்து வைப்பது. சேர்த்து வைப்பது என்பது கட்டாயமாக நிறைவேறும் என்பதுதான் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை, உலமாக்களுடைய முடிவு. ஏன்னா சில பேர் வந்து நீங்க ஓதுறது அவங்களுக்கு போய் சேராது, அவங்க அவங்க செஞ்சாதான் அவங்க அவங்களுக்கு. நான் இதை நிறைய பதிலும் சொல்லியிருக்கிறேன் முன்னால, அவரவர்கள் செய்யறதுதான் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை சொல்லி காட்டுவாங்க. வல் லைஸல்லில் இன்சானி இல்லா மாசா, ஒவ்வொரு மனிதனுக்கும் எதை முயற்சித்தானோ, எதை செய்து முடித்தானோ அதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது அப்படிங்கறது அந்த ஆயத்துடைய கருத்து. எதை செய்தானோ அதுதான் கிடைக்கும். அப்ப அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் கிடைக்கும், நீங்க செய்யறது அவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க. ஈசால் சவாபு கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆயத்தை ஈசால் சவாபுக்கு ஆதாரம். உலமாக்கள் என்ன சொல்றாங்க, இன்சானி இல்லாமத்தா, மனிதனுக்கு அவன் எதை முயற்சித்தானோ அதை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லும்பொழுது, இப்ப நான் முயற்சிக்கின்றேன் ஒரு யாசினை ஓதி, இந்த யாசினுடைய சவாபை நன்மையை இறந்துவிட்ட என்னுடைய தந்தைக்கு நீ சேர்த்து வைத்து விடுவாயாக அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன். அதே மாதிரி என்னுடைய தாயாருக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு இந்த நன்மையை சேர்த்து வைத்து விடுவாயாக என்று சதி செய்யும் பொழுது, அதாவது முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹால கொடுக்கத்தான் செய்வோம். அதே ஆயத்தை எனக்கு ஆதாரம். எந்த ஆயத்தை வந்து அவர்கள் கூடாது என்பதாக, சேராது என்பதாக சொல்லுகின்றார்கள், அதே ஆயத்து நமக்கு ஆதாரம், சேரும் என்பதற்கு. அதுபோல பல ஆயத்துகள் இருக்குது, பல ஹதீசுகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த ஹதீஸ்லாம் நிறைய இருக்கு. கயிறு ஒரு யாசீன ஓதி, ஒரு குரான ஓதி, ஏதாச்சும் ஒரு நன்மையை செய்து, ஒரு சதக்கா செய்து,
ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு நன்மையான காரியத்தை செய்து அந்த நன்மையான காரியத்துடைய சவாபை அவர்களுக்கு சேர்த்து வைத்து விடு என்று அல்லாஹு தஆலாவுக்கு ஒப்படைக்கிறது. நம்மளா சேர்த்து வைக்கிறது இல்ல, நீ கொடுக்கறியா இல்லையான்னு அல்லாஹ்ட்ட போய் கேக்குறது இல்ல. யா அல்லாஹ், நான் ஓதிட்டேன், இந்த நன்மையை நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அதுல கொடுக்கறதுல கூட பின்னால் உள்ள உலமாக்கள், புகாக்கள் நமக்கு ஒரு அருமையான சட்டத்தை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு யாசின ஓதி அந்த சவாபை இறந்து விட்டவர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து ஆரம்பிங்க. யாரா நான் ஓதன இந்த யாசினுடைய சவாபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ சேர்த்து வைப்பாயாக, அவருடைய ரூஹுக்கு சேர்த்து வைப்பாயாக. பிறகு மற்ற நபிமார்கள் எல்லாம், மற்ற வலிமார்கள் எல்லாம், மற்ற மூமினான அடியார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் எவ்வளவு பேர் வர்றாங்களோ எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் பங்கு போட்டா எவ்வளவு எவ்வளவு கிடைக்கும், ரொம்ப கொஞ்சம் தானே கிடைக்கும். அப்படி இல்லை, ஒரு யாசின ஓதனா அல்லாஹத்தால தயாளமானவன், ரொம்ப விசாலமானவன், கருணை உள்ளவன். அதனால ஒரு யாசினுக்கு என்ன நன்மையோ, ஒரு குரானுக்கு என்ன நன்மையோ, அந்த நன்மையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக ஏன் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. உலமாக்கள், புகாக்கள், ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்களே, இந்த படைப்பினங்களுக்கு அசலானவர்கள், படைப்புகளுக்கு அசல், இந்த படைப்புகளுக்கெல்லாம் அசலானவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் மரம் காஞ்சி போயிருக்குது, காய்ந்து விட்ட அந்த மரத்திற்கு அதை செழிப்பாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தண்ணீர் ஊற்றணும். தண்ணி ஊற்றினா அந்த மரம் வந்து செழிப்பாக தெளிமையாக ஆகும். இப்ப அந்த இலை, அதனுடைய பூக்கள், அதனுடைய பிஞ்சுகள், அதனுடைய காய்கள், அதனுடைய பழங்கள்லாம் காஞ்சி போயிருக்கக்கூடிய நேரத்தில் அது செழிப்பாக ஆகி பழம் நன்றாக பழுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி எங்க ஊற்றுமோ, ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு இலையிலையும் கொண்டு போய் ஊத்துறது கிடையாது, தண்ணியை வந்து வேர்ல தான் ஊத்தும். தண்ணி வேர்ல ஊத்தினா மரத்துடைய அந்த வேரிலே தண்ணீரை ஊற்றினால் அந்த மரம் அந்த வேரிலேயே தன்னுடைய அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளாது. பிறகு என்ன பண்ண, அந்த வேரின் மூலமாக தண்ணீரை உடனடியாக சப்ளை செய்துவிடும் எல்லா கிளைகளுக்கும், எல்லா இலைகளுக்கும், எல்லா பழங்களுக்கும், எல்லா காய் பிஞ்சு பூ எல்லாத்துக்கும் போய் பரவி. தண்ணி ஊத்துறது ஒரு இடத்துல தான், உடனடியாக அது சப்ளை செஞ்சிடும் எல்லாத்தையும், ஏன்னா அது வேர் அசல் அது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படைப்பினங்களுடைய வேர் அசல் அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யாசீன ஓதி அதனுடைய நன்மையை அவர்களுக்கு வச்சு அவங்க வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தயாளம் உள்ளவர்கள், அவங்க வாழ்க்கையிலே அப்படித்தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஹதியா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம சரித்திரத்தில் நிறைய படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், சொல்லியும் இருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஹதியா வந்துச்சுனா தாங்களே சாப்பிட மாட்டாங்க, சஹாபாக்களுக்கெல்லாம் முதல்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தாங்க சாப்பிடுவாங்க. சதக்காவா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க, தாங்க சாப்பிட மாட்டாங்க, சதக்கா வந்து சாப்பிடக்கூடாது. அதனால ஹதியா வந்துச்சுனா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, தாங்களும் சாப்பிடுவாங்க, எந்த பொருளையும் தாங்களாக வைத்துக் கொண்டதே கிடையாது, எல்லாத்துக்கும் கொடுத்துதான் செய்வாங்க. அதே போல சபாலத்தில் இறந்து விட்ட பின்னாலும் கூட ஒரு சவாபு, ஒரு நன்மையை அவர்களுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் அதை எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் அவங்க. இது ஒரு சிறந்த உதாரணமாக உலமாக்கள், சூஃபியாக்களால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஈசால் சவாப் என்பது உண்டு. சில பேர் இப்ப அதெல்லாம் கூடாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இனியோ குழப்பங்கள்ல இது ஒண்ணு, பலவிதமான குழப்பங்கள், அதுல இது ஒரு குழப்பம். நிச்சயமாக ஈசால் சவாப் உண்டு. அந்த இறந்து விட்டவர்கள் கேட்கின்றார்கள், நம்ம சொல்றதுக்கு அவங்க ஜவாப் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒரு மையத்தை அடக்கினால் அந்த மையத்து அதனுடைய அந்த கபரை நீங்கள் மூடிவிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய செருப்பு சத்தத்தையும் கூட அது கேட்கின்றது என்பதால், செருப்பு போட்ட சிறு சத்தங்களும் போது அந்த சத்தத்தையும் இது கேட்கின்றது என்பதால். ஹஜ்ரத் ஹுதைபாவை அல்லாஹ்தாலா என்று நினைக்கின்றேன், அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், பின்னால் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் இறக்கிறார், மௌத்தாகிறாங்க, நான் இறந்து விட்ட பின்னாலே என்னை கபரில் நீங்கள் அடக்கி விட்ட பின்னாலே, கபரில் என்னை அடக்கி மண்ணை தள்ளி மூடிவிட்ட பின்னாலே ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த ஒட்டகத்துடைய இறைச்சியை பங்கு போடக்கூடிய நேர அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல தங்கி இருங்கள், என்னுடைய கபருக்கிட்ட கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நான் இறந்து விட்ட பின்னால என்ன அடக்கின பின்னால கொஞ்ச நேரம் அந்த கபருக்கிட்ட நில்லுங்க, அந்த நேரம் எவ்வளவு அப்படிங்கறது இப்படி சொல்லி காட்டுகின்றார் அவர். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த இறைச்சி பங்கு போடக்கூடிய நேரம் உடைக்கும் அங்கே நில்லுங்கள், என்னுடைய ரப்புடைய தூதர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்பதை நான் சுதாதித்துக் கொள்ளுகின்றேன் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி மன்னத்தள்ள உடனே கபரை மூடின உடனே மலக்குகள் வர்றாங்க, என்னுடைய ரப்புடைய தூதர்கள் மலக்குகள் முன்கருணைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கறதுக்கு நான் தயார் பண்ணிக் கொள்கிறேன், கொஞ்ச நேரம் எனக்கு முன்னால் நில்லுங்க அப்படிங்கிறார் அப்படின்னு சொன்னா மேல நிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய ஒரு உணர்வு இவர்களுக்கு ஏறும், இந்த கபரில் இருக்கிறவர்களுக்கு ஏற்படுகின்றது என்பதை அவர்கள் சொல்லிக்காட்டும். ஒரு பெரிய சாதி, சிறந்த சாதி சொல்லி காட்டுகின்றனர். அப்ப கேட்க முடியாது அப்படி சொல்லுவார். அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை வைத்து இதெல்லாம் ஆய்வு செய்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை படிக்கு இறந்தவர்கள் கேட்கின்றார்கள், இறந்தவர்களுக்கு எந்த நன்மைகள் எல்லாம் நாம் சேர்த்து வைக்கின்றோமோ அதெல்லாம் போய் சேருகின்றது, கட்டாயமாக போய் சேரும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், இறந்து விட்டவர் உயிரோடு இருக்கக்கூடியவர்களில் இருந்து ஏதாவது ஹதியா வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி எதிர்பார்க்கின்றார் என்று சொன்னால், ஒரு நீச்சல் தெரியாத மனிதன் தண்ணீர்ல விழுந்துட்டான், காத்திலேயே குளத்திலேயே விழுந்துட்டான், நீச்சல் தெரியாத மனிதன். அவனை காப்பாற்றுவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று எப்படி ஏங்கி பார்த்துக் கொண்டிருப்பானோ, ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பானோ, அதே போல கபரில் இருக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து யாராவது ஹதியா வராதா நம்மளை காப்பாற்றுவதற்கு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அதனால அது ஈசால் சவாப் செய்கிறது, அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதெல்லாம் கட்டாயமான ஒன்று. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆக இந்த நிகழ்ச்சியிலிருந்து பத்ரு போர்ல கொல்லப்பட்டவர்கள் அந்த கிணத்திலே போடப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. சரி, இப்ப இந்த பத்ரு போரின் மூலமாக இப்படி அல்லாஹு தஆலா அந்த எதிரிகளுக்கு ஒரு பெரிய அழிவை கொடுத்தான், இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்தான். அந்த போர் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருந்த அந்த வாசகத்தை போன்று அன்று மட்டும் வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் இஸ்லாமே இருக்காது. அல்லாஹ் என்றவன் யார் என்றே தெரியாது உலகத்தில், அல்லாஹ் என்பவன் யார் என்றே தெரியாது. நிச்சயமாக நீ வணங்கப்பட மாட்டாய் என்று அல்லாஹு தஆலா விடத்தில் கெஞ்சி கேட்கின்றார்கள். உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வெற்றியை கொடுத்தால், இந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்தால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான் என்று பல கோடி மக்கள் அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த 17வது இரவில பத்ரு போர் நடைபெற்று உலகத்திற்கு இந்த இஸ்லாம் மிகப்பெரிய மறுமலர்ச்சியாக ஆக்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொண்டு அந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய புனிதமானவர்கள் என்பதாக நினைத்து அவருடைய ஹத்திலே நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். எப்படி நம்ம இறந்து விட்டோம், நம்முடைய வீட்டில் இருந்தவங்களுக்கு துஆ செய்யறோமோ அதை விட பன்மடங்கு, நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமாக அவர்களை நினைத்து நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பத்ரு போரில் உள்ளவர்கள் மிக புனிதமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா மறுநாள் சொன்னான், இத்தலாஹு அலா அஹ்லி பத்ர், அந்த பத்ருவாசிகள் பத்ரு போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களை நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பு பூரணமாக கிடைத்து விட்டது, இனிமேல் நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க. அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணீங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதாவது அந்த சஹாபாக்கள் அந்த 313 நபர்களை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பொருத்தமாக பொருந்தி கொண்டான். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, நல்லவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம், எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க. அதே போல சஹாபாக்கள் அந்த பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி மற்ற சஹாபாக்கள் மிகப்பெரிய மதிப்பு வைத்திருந்தார்கள், மரியாதை வைத்திருந்தார்கள். அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலும் கூட இந்த பத்ரு போர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஏதோ ஒரு சின்ன தவறு சில தவறுகளை செய்துவிட்டார். அவர் பத்ரு போர்ல கலந்து கொண்டார் என்ற காரணத்தால் அவர்களை எதுவுமே சொல்லக்கூடாது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடை செய்து விட்டார்கள். அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு இருந்தது. உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபு என்பதாக அந்த 313 நபர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொன்னதாக மற்றொரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கும், உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபு என்பதாக. அப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியம் பெற்றவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். என்ன சொல்ல போனா சில சூஃபியாக்களுடைய கருத்தின்படிக்கு அந்த எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்று நாம் கேட்கின்றோமோ அதே போன்று பத்ருவாசிகள் பத்ரு சஹாபாக்களுடைய பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்று கூறினாலும் அல்லாஹு தஆலா மிக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நல்லடியார்களை வசீலாவாக வைத்து கேட்கலாம். நல்லடியார்களில் மிக உயர்ந்தவர்கள், மிக உச்சகட்டத்தில் உள்ளவர்கள் சஹாபாக்கள். அதிலும் பத்ரு போர்ல கலந்து கொண்டவர்கள் மிக மிக சிறந்தவர்கள் ஆவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சஹாபாக்கள் அந்த போரிலே கலந்து கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு பெற்றுத்தந்து இன்று நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணமாக அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அவர்களை நினைந்து நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய வழியிலே செல்ல அவர்களுடைய நினைந்து துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னா, அவர்கள் எந்த வழியில இருந்தாங்களோ, எப்படி இஸ்லாத்தை பின்பற்றி இருந்தார்களோ, எப்படி அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தார்களோ, அந்த கட்டுப்பாடும் அந்த பயமும் இருக்க வேண்டும் என்பதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவையாகும். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான நாளில எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم